I want to turn to a verse in Luke's Gospel chapter 22.
Luke in association 22nd adhigarathile ungalku or vasanathai kaanvikka virumbugiren.
Jesus told Simon Peter.
Simon Pedroi paarthu Yesu sonnar.
Verse 31.
31 ஆம் வசனம்.
Satan has demanded permission to sift you like wheat.
சீமோனே சீமோனே உன்னை புடைக்கிறதற்கு சாத்தான் உன்னை உத்தரவு கேட்டுக்கொண்டான்.
But I have prayed for you that your faith may not fail and when you have turned again strengthen your brothers.
நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார்.
Now there are a number of things we can learn from these verses.
இந்த வசனங்களிலிருந்து நாம் பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும்.
One is most important that
முக்கியமான ஒரு காரணம் என்ன, ஒரு பாடம் என்னவென்றால்,
Satan cannot touch any of God's children without first getting permission from God.
தேவனிடத்திலிருந்து அனுமதி வாங்காதபடிக்கு தம்முடைய பிள்ளைகள் ஒருவரையுமே சாத்தான் தொட முடியாது.
You know, so many believers are afraid that Satan may do this or Satan may do that to me.
சாத்தான் இதை எனக்கு செய்து விடுவானோ அதை எனக்கு செய்து விடுவானோ என்று அநேக விசுவாசிகள் பயப்படுகிறார்கள்.
You can finish with those fears from now on.
இப்பொழுதிலிருந்து அந்த பயங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்கள் வைத்து விட முடியும்.
It says Satan has asked permission from God.
சாத்தான்,
can I sift Peter?
நான் பேதுருவை புடைக்கிறதற்கு எனக்கு அனுமதி தருவீரா என்று சொல்லி சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி கேட்டுக்கொண்டான்.
If God said no,
தேவன் இல்லை என்று சொல்லியிருந்தால்,
Satan could not touch.
சாத்தான் பேதுருவை தொட்டிருந்திருக்க முடியாது.
Now even though you may have read this many times, I want to repeat to you what we read in the book of Job.
இந்த பல சமயங்களில் நீங்கள் வாசித்திருந்தாலும் நான் உங்களுக்கு மீண்டும் அதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். யோபின் புத்தகம்.
I believe it is very important for the days in which we live.
நாம் வாழக்கூடிய காலங்களுக்கு இது மிகவும் தேவையானது, முக்கியமானது என்று நான் நம்புகிறேன்.
In the book of Job we read of Satan attacking Job.
யோபின் புத்தகத்திலே யோபுவை சாத்தான் தாக்குகிறதை பார்க்கிறோம்.
But before he could do that,
ஆனால் சாத்தான் அதை செய்வதற்கு முன்பதாக,
he had to get God's permission at each stage. That is the
point. ஒவ்வொரு நிலையிலேயும் தேவனுடைய அனுமதியை வாங்க வேண்டியது அவனுக்கு வேண்டியதாக இருந்தது.
Just read it carefully and see.
நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள்.
Satan came to God and said, Job fears you because you are blessed him.
சாத்தான் கர்த்தருக்கு வந்து, நீர் அவனை ஆசீர்வதித்தபடினாலே தான் உமக்கு யோபு பயப்படுகிறான் என்று
சொன்னார். He says something very important which we don't read anywhere else in the Bible.
வேதத்திலே வேறு எங்குமே வாசிக்காத ஒரு முக்கியமான காரியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம்.
And when Satan speaks to God, it is the truth.
சாத்தான் கர்த்தரிடத்திலே பேசும்பொழுது அவன் உண்மையை மட்டும்தான் பேச முடியும்.
When he speaks to us, he tells lies.
நம்மிடத்திலே பேசும்பொழுது பொய்யை பேசுவான்.
I am very thankful that this is recorded here.
இந்த வசனங்கள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடினாலே நான் தேவனுக்கு மிகவும் நன்றி
கொள்வதாக.
வேதத்தில் வேறு எங்குமே வாசிக்காத காரியங்கள்.
What is that?
அது என்ன?
Job 1 verse 10.
யோபு 1 அதிகாரம் 10 வசனம்.
Because Job was a man who feared God and turned away from sin.
யோபு தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகின ஒரு மனிதனாக இருந்தபடினாலே,
that is very important.
இது மிக முக்கியமானது.
This is only for those who fear God and turn away from sin.
தேவனுக்கு பயந்து பாவத்தை விலகுகிறவர்களுக்கு மட்டுமே இது பொருந்தும்.
This is not for everybody sitting here.
இங்க உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் அல்ல.
But if you fear God,
ஆனால் நீ தேவனுக்கு பயந்து,
and you turn away from sin,
பாவத்தை விட்டு திரும்புவாயானால்,
here are three things that are true for you.
உனக்குடைய வாழ்க்கையிலே மெய்யா இருக்கக்கூடிய மூன்று காரியங்கள் உண்டு.
Number 1.
ஒன்றாவது காரியம்,
God, verse 10, God has put a hedge around you personally.
10th வசனத்திலே பார்க்கிறோம், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிலும் தேவன் ஒரு வேலியை வைத்திருக்கிறார்.
Even man makes a hedge, anybody can come through it.
மனிதன் ஒரு வேலியை அமைத்தால் யாருமே அதற்குள்ளாக வந்துவிட முடியும்.
Even if he makes a wall, people can break through it.
நீங்கள் ஒரு சுவரை உங்களை சுற்றிலும் கட்டி இருந்தாலும் கூட மக்கள் அதை உடைத்துக் கொண்டு உள்ளே வந்துவிட முடியும்.
But when God puts a hedge around you, nobody can come through.
தேவனே உன்னை சுற்றிலும் ஒரு வேலியை அடைத்திருப்பார் என்று சொன்னால் யாருமே அதற்குள்ளாக வர முடியாது.
Then number 2.
இரண்டாவது காரியம்,
God has put a hedge around your family.
உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் தேவன் ஒரு வேலி அடைத்திருக்கிறார்.
That includes your wife and your children.
அது உன்னுடைய மனைவியினுடைய பிள்ளைகளையும் சேர்த்து இருக்கிறது.
It doesn't include your brothers and sisters and all the others.
உன்னுடைய அண்ணன் தம்பி தங்கை அவர்களெல்லாம் அது உள்ளடக்கவில்லை.
It does not even include your parents.
உன்னுடைய பெற்றோர்கள் கூட அதுக்குள்ளே வருவதில்லை.
It does include your wife and your children.
ஆனால் உன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவர்களை தான் அது சேர்த்து இருக்கிறது.
That is what it's called your house.
அதுதான் உன்னுடைய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது.
And then there's a third hedge God puts around ground, your property.
போடுகிற இன்னொரு வேலி இருக்கிறது, அது உங்களுடைய சொத்தை சுற்றிலும்.
That means your business,
உங்களுடைய தொழில்,
your house,
உங்களுடைய வீடு,
all the things in your house,
உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள்,
your bank account,
உங்களுடைய வங்கி கணக்கு பணம்,
everything that you have,
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும்.
So there are three hedges that God has put around.
ஆகவே உங்களை சுற்றிலும் ஒரு தேவ பக்தியுள்ள மனிதனை சுற்றிலும் தேவன் மூன்று வேலிகளை வைத்திருக்கிறார்.
I am very thankful that Satan said it, because of that I know it.
சாத்தான் இதை சொன்னதற்காக நான் நன்றி உள்ளவனா இருக்கேன், ஏனென்றால் இல்லாவிட்டால் நான் அறிந்திருக்க மாட்டேன்.
Sometimes he does some foolish things like that.
இது போல சில புத்தியமான காரியங்களை சாத்தான் செய்து விடுகிறான்.
But now I know.
இப்போது எனக்கு தெரியும்.
I want to be a man about whom God can say like verse 8.
எட்டாம் வசனத்திலே தேவன் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்க விரும்புகிறேன்.
That I am blameless and upright.
நான் உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருக்கிறேன்.
Blameless means to the level of my knowledge I am not doing anything wrong.
குற்றமற்றவன் என்று சொல்லும் பொழுது என்னுடைய அறிவுபூர்வமாக தவறு ஒன்றுமில்லை.
Your level may be lower than mine, but according to your level you are not doing anything wrong.
உங்களுடைய நிலை என்னுடைய நிலை காட்டிலும் கீழாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய அறிவுபூர்வமாக அந்த நிலைக்கு குற்றம் எதுவும் இல்லை.
Do you know that God does not evaluate you by my standard?
என்னுடைய அளவை வைத்து தேவன் உங்களை எடை போடுவதில்லை என்று தெரியுமா?
If you are in kindergarten, God will give you a kindergarten question paper.
நீ LKG லே படித்துக் கொண்டிருந்தால் LKG கேள்வித்தாளை தான் உன் பரீட்சைக்கு தருவார்.
But if I am in 10th standard, God will give me a 10th standard question paper.
நான் 10th வகுப்பு படித்துக் கொண்டிருந்தால் 10th வகுப்பு கேள்வித்தாளை தான் எனக்கு கொடுப்பார்.
Somebody here in 4th standard, God will give him a 4th standard question
paper. நீ யாராவது 4th வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது 4th வகுப்பு question paper தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார்.
You are like a school with people in different classes.
நாம் எல்லாரும் ஒரு பள்ளியை போல இருக்கிறோம், வெவ்வேறு வகுப்பிலே படித்துக் கொண்டிருக்கிறோம்.
The Bible says God will not allow you to be tested beyond your ability.
உன்னுடைய திராணிக்கு மிஞ்சி தேவன் உன்னை சோதிக்க மாட்டார் என்று இயேசு சொல்கிறார்.
So he will not test you by my standard.
ஆகவே என்னுடைய நிலையை வைத்து தேவன் உன்னை எடை போட்டு பார்ப்பதில்லை.
He will not test you by somebody else's standard.
மற்றவருடைய நிலையின் அளவிலே உங்களை சோதித்து பார்ப்பதில்லை.
He will test you by your standard.
உன்னுடைய நிலையை வைத்தே உன்னை சோதித்து பார்ப்பார்.
So according to your standard.
ஆகவே உன்னுடைய நிலவரத்தின்படி.
If you can say.
நீங்கள் சொல்ல முடியுமா?
My conscience is clear.
என்னுடைய மனசாட்சி என்னுடைய நிலையின்படி சுத்தமாக இருக்கிறது.
I have asked forgiveness from everybody whom I have wronged.
நான் தவறு செய்த ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன்.
I have given back all the money I have stolen.
நான் திருடின பணம் எல்லாவற்றையும் திரும்பி செலுத்திருக்கிறேன்.
And if I am in debt, I am little by little paying back that debt.
நான் கடன்பட்டிருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடனை திருப்பி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன்.
You don't have to clear it.
உடனடியாக எல்லாவற்றையும் கட்டி முடிக்க வேண்டும். ஒரு நாளிலே கட்டி முடிக்க முடியாது.
When Zacchaeus said to Jesus, I will return everything 4 times.
நான் எல்லாவற்றையும் நாலத்தனியாக திரும்ப செலுத்துவேன் என்று சகையு இயேசுவினிடத்தில் சொன்னபொழுது,
That may have taken him 1 year to do it.
அதை செய்வதற்கு ஒரு ஆண்டு காலம் ஆகியிருந்திருக்கலாம்.
I'm sure he couldn't do it in 1 day.
ஒரு நாளிலே கண்டிப்பாக செய்திருக்க முடியாது என்று நினைக்கிறேன்.
Where is he going to find all the people he cheated in the last so many years?
கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக ஏமாற்றின மக்களை எல்லாம் எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பது?
But before he gave it back,
ஆனால் அதை கொடுப்பதற்கு முன்பதாக,
Jesus said salvation has come today to this house.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொன்னார்.
Had he paid back all that money?
எல்லா பணத்தையும் திரும்பி செலுத்தி விட்டானா? இல்லை.
But he decided to pay back.
ஆனால் எல்லாவற்றையும் திரும்ப செலுத்துவதற்கு தீர்மானித்து விட்டார்.
When you take a decision,
நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது,
God says, I accept it.
நான் அதை ஏற்றுக்கொண்டேன் என்று
சொல்கிறார். Even if it takes you 10 years to pay back your debt, I accept it today that you have paid it back.
இன்றிலிருந்து அந்த கடனை செலுத்தி முடிப்பதற்கு 10 ஆண்டுகள் ஆனாலும் சரி, நீ செலுத்தி விட்டாய் என்றே நான் எண்ணிக்கொள்கிறேன்.
How good God is.
எவ்வளவு தேவன் நல்ல தேவன் பாருங்கள்.
So if your conscience is clear,
ஆகவே உங்களுடைய மனசாட்சி தூய்மையாக இருக்குமானால்,
Wherever I've done wrong, I've tried to set it right.
ஆண்டவர் எங்கெல்லாம் நான் தவறு செய்திருக்கனோ அதை நான் சரி செய்து விடுகிறேன்.
And wherever I've sinned, I've taken the blame 100%. I don't blame my wife or neighbor or anybody.
எங்கெல்லாம் பாவம் செய்திருக்கனோ அப்பொழுது அதற்கு 100க்கு 100 பழியை நானே எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய மனைவியோ மற்றவளையோ நான் சாக்கு போக்க சொல்ல மாட்டேன்.
And Lord, I really have a desire to become like Jesus.
இயேசுவை போலவே மாறுவதற்கு உண்மையாலுமே எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது ஆண்டவரே.
Then you are a blameless person.
அப்படியானால் நீங்கள் ஒரு சன்மா உத்தமன்.
You are an upright person.
நீ ஒரு சன்மார்க்கன்.
You fear God.
நீ தேவனுக்கு பயப்படு.
Reverence God.
நீ தேவனுக்கு மதிப்பு செய்கிறாய்.
Take tremble at his word.
அவருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறாய்.
And turn away from everything that you know to be sin.
பாவம் என்று நீ அறிந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் விட்டு திரும்புகிறாய்.
Then I can tell you in Jesus name.
அப்படியானால் நான் இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு சொல்ல முடியும்.
As long as you live like that,
இது போன்று நீ வாழும் வரைக்கும்,
there will always be 3 hedges around you.
எப்பொழுதுமே உன்னை சுற்றிலும் 3 வேலிகள் இருக்கும்.
I have believed that for many years.
அநேக ஆண்டுகளாக நான் இதை விசுவாசித்திருக்கிறேன்.
I don't want any commandos to protect me like all these chief minister and all that.
கருப்பு பூனை புடைகள் முதல் மந்திரி எல்லாம் பாதுகாத்துக் கொண்டிருப்பது போல என்னை சூட ஒரு படை எனக்கு தேவையில்லை.
I've got angels.
எனக்கு தூதர்கள் இருக்கிறார்கள்.
Not only angels, I've got God's hedge, three hedges around me.
எனக்கு தூதர்கள் மட்டுமல்ல தேவனே போட்ட மூன்று வேலிகள் எனக்கு சுற்றிலும் இருக்கிறது.
And if I am upright,
நான் உத்தமனாக இருந்தால்,
even if my children are not so upright, there is still a hedge around them because of me.
என்னுடைய பிள்ளைகள் அவ்வளவு கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருந்தாலும் கூட என் நிமித்தமாக பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது.
That is amazing.
எவ்வளவு வியப்பாக இருக்கிறது.
I don't think Job's children were like him.
யோபினுடைய பிள்ளைகள் யோபை போல இருந்தால் என்று நான் எண்ணுவதில்லை.
Even his wife was not like him.
யோபினுடைய மனைவி கூட அப்படி இருக்கவில்லை.
Why do I say that?
ஏன் அதை சொல்கிறேன்?
Because God says to Satan,
ஏனென்றால் கர்த்தர் சாத்தானை நோக்கி சொல்கிறார், எட்டாம் வசனம்,
there is nobody like him in the whole earth.
பூமியிலே இவனை போல ஒருவனும் இல்லை.
His wife is not like him.
யோபினுடைய மனைவி யோபை போல இல்லை.
His 10 children, none of them are like him.
அவனுடைய 10 பிள்ளைகளை ஒருவர் கூட யோபை போல இல்லை.
He is the only one on the earth.
இவன் ஒட்டுமே பூமியிலே ஒரே ஒரு சன்மார்க்கன்.
Children may be good,
பிள்ளைகள் நல்லவர்களா இருக்கலாம்,
but they're not like him.
ஆனால் யோபை போல இல்லை.
But still there was a protection around his children.
ஆனாலும் பிள்ளைகளை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை தேவன் வைத்திருந்தார்.
It's a wonderful thing to be a righteous man.
ஒரு நீதிமானாய் வாழ்வது என்பது அற்புதமான காரியம்.
Look at what an ungodly wife he had.
அவருக்கு தேவபக்தியற்ற மனைவி இருந்ததை பாருங்கள்.
But because her husband was a godly man, she also got a protection.
தன்னுடைய கணவர் தேவபக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினால இவர்களுக்கும் அந்த பாதுகாப்பு வளையம் கிடைத்தது.
I tell you, it is the most blessed thing on earth to be a righteous man.
ஒரு இந்த உலகத்தில் நீதிமானாய் வாழ்வது என்பது மிகவும் பாக்கியமான ஒரு வாழ்க்கை.
Where you never hurt anybody.
யாரையும் புண்படுத்தாத வாழ்க்கை.
You never go around speaking evil of others.
யாரை குறித்தும் தீமையாய் பேசிக்கொண்டே இருக்க இல்லாத வாழ்க்கை.
You don't cheat anybody.
யாரை ஏமாற்றாத வாழ்க்கை.
If you do something wrong, you set it right immediately.
தவறு செய்து விட்டால் உடனே அதை சரி செய்வது.
If you hurt somebody, you ask forgiveness.
யாரையாவது மனம் புண்பட்டு பேசி இருந்தால் உடனே அவர்களிடம் மன்னிப்பு கேட்பது.
You are ready to ask forgiveness even from a beggar on the street if you spoke rudely to him.
நீங்கள் ரோட்டிலே போகக்கூடிய பிச்சைக்காரனிடத்திலே காரசாரமாய் பேசி இருந்தாலும் அவனிடத்திலே போய் கூட மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாக
இருக்கிறது. You are an upright man.
அப்படியானால் நீங்கள் ஒரு சன்மார்க்கன்.
You're one who reverences God.
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன்.
There is a hedge around you, brother.
உன்னை சுற்றிலும் சகோதரனே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது.
Even if your wife is not a godly woman,
உன்னுடைய மனைவி தேவபக்தியற்ற ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும் சரி,
your children are not godly,
உன்னுடைய பிள்ளைகளும் தேவபக்தி உள்ளவர்களாக இல்லை,
because of you,
உன் நிமித்தமாய்,
there's a hedge around them also.
அவர்களை சுற்றிலும் ஒரு வேலி இருக்கிறது.
They should be thankful that they've got such a godly father.
இப்படிப்பட்ட தேவபக்தி அப்பா எனக்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
And there is a hedge around your money, bank account, property, house, everything.
உங்களுடைய வீடு, உங்களுடைய சொத்து, பணத்தில் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் எல்லாவற்றையும் சுற்றிலும் ஒரு வளையம் இருக்கிறது.
No man, no demon, no devil can get into this.
எந்த மனிதனோ, எந்த பிசாசோ, எந்த சாத்தானோ அதற்குள்ளாக வந்துவிட முடியாது.
But God may sometimes open that hedge for the devil to come.
ஆனால் சில சமயத்திலே சாத்தான் உள்ளே வரும்படியாக தேவனே அந்த வேலியை திறந்து விடலாம்.
To test you.
உங்களை சோதித்து பார்க்க முடியாது.
Make you a better person.
இன்னும் மேன்மையானவனாய் உன்னை மாற்ற முடியாது.
You know, if you take gold mixed with other things to a goldsmith,
நீங்கள் ஒரு தங்க வேலை செய்யக்கூடிய ஆசாரின் இடத்துல போய் ஒரு தங்கத்தை கொடுக்கிறீர்கள், அந்த தங்கத்திலே பலவிதமான உலோகங்களும் கலந்திருக்கிறது.
Pure gold.
இதை எனக்கு சுத்தப்படுத்தி தாங்கள் என்று கேட்கிறீர்கள்.
He won't just wash it with soap and water.
அவர் சோப்பையும் தண்ணியும் வைத்து கழுவி உங்களுக்கு கொடுப்பாரா? இல்லை.
He said, I've got to put this in the fire.
நான் இதை நெருப்பிலே போட வேண்டும்.
No, don't put it in.
ஐயோ, நெருப்புல போட்டுறாதீங்க
ஆசாரியே. Then it'll remain like this.
அப்படியே இப்படியே வச்சிங்க நீங்க.
So if God has to purify us, he has to put us in the fire.
ஆகவே தேவன் நம்மை சுத்திகரிக்க வேண்டுமானால் சில சமயத்திலே அக்கினியில போட வேண்டியிருக்கிறது.
Then soap and water can clean certain things.
சோப்பும் தண்ணீரும் சில காரியங்களை தான் கழுவ முடியும்.
But some things cannot be cleaned with soap and water.
ஆனால் சில காரியங்களை சோப்பையும் தண்ணியையும் வைத்து கழுவவே முடியாது.
You need fire.
உங்களுக்கு அக்கினி தேவை.
So Job had to be purified with fire.
ஆகவே யோபு அக்கினினாலே சுத்தம் பண்ணப்பட வேண்டியதாக இருந்தது.
And sometimes God may allow some fire to come into our lives.
சில சமயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சில அக்கினி போன்ற காரியங்களை வருவதற்கு தேவன் அனுமதிக்கலாம்.
If you say,
நீங்கள் சொல்கிறீர்கள்,
Lord, in 2010 don't let any fire come into my life.
ஆண்டவரே, 2010 வருஷத்தில் எந்த ஒரு அக்கினியும் என்னுடைய வாழ்க்கையில வரவிடாதிரும் என்று சொல்லும்போது,
You're saying, God, please don't make me any more pure in 2010. This much is enough.
ஆண்டவரே, 2010 வருஷம் என்னை சுத்திகரிக்க வேண்டாம் ஆண்டவரே, இதுவரைக்கும் சுத்தம் பண்ணது போதும் ஆண்டவரே என்று சொல்வது போலதான்.
You can't pray on one hand, make me more pure, and then say, don't put any fire.
ஒரு பக்கம் என்னை சுத்திகரியும் என்று ஜெபித்துக்கொண்டு இன்னொரு பக்கம் எனக்கு அக்கினி வேண்டாம் என்று சொன்னால் எப்படி?
That goldsmith will return the gold to you and say, you keep it then. I have to put it in the fire if you want it pure.
தங்க வேலை செய்கிற ஆசாரின் அந்த தங்கத்தை உங்களிடத்திலே திரும்பி கொடுத்துக்கொண்டு, இதை நான் ஒன்றும் செய்ய முடியாது, அக்கினியில போட்டுதான் சுத்திகரிக்க வேண்டும், இல்லாவிட்டால் எடுத்துக்கொண்டு போங்க என்று சொல்லிவிடுவார்.
Sometimes we pray two contradictory prayers.
சில சமயத்திலே நாம் முரண்பாடான ஜெபங்களை செய்கிறோம்.
Oh God, purify me.
ஆண்டவரே, என்னை சுத்திகரியும்.
Oh God, don't give me any troubles.
ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது.
These are two contradictory prayers.
இந்த இரண்டுமே முரண்பட்ட ஜெபம்.
So Job, God had to purify Job.
ஆகவே யோபுவை தேவன் சுத்திகரிக்க வேண்டியதாக இருந்தது.
So he told Satan, okay, I will open that outer hedge.
அவே வெளியே
hedge number 3
மூன்றாவது வேலி மூன்றாவது நம்பர் வேலியை நான் சற்று திறக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார்
சாத்தானுக்கு. You can go and do whatever you like to his property.
நீ அங்கே உள்ளே போய் அவனை யோபுனுடைய சொத்துக்களை எல்லாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்.
And Satan went and destroyed all his property.
சாத்தான் உள்ளே பூந்து அவனுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் அழித்து விட்டான்.
All his cattle and all his money and house, everything gone.
அவனுடைய கால்நடைகள் அவனுடைய பணம் அவனுடைய வீடு எல்லாம் அழிந்து விட்டது.
For 10 houses for his 10 children.
10 மகன்களுக்கு 10 வீடுகளை கட்டி கொடுத்திருந்திருப்பார்.
Then God said, okay, I'll also open this hedge number 2.
இப்பொழுது இரண்டாம் வேலியையும் கூட சற்று நான் திறந்து விடுகிறேன் என்று சொன்னார்.
Inside hedge number 2,
இரண்டாவது வேலிக்குள்ளாக
there are 11 people.
11 பேர் இருக்கிறார்கள்.
One is wife.
ஒன்று மனைவி.
7 boys and 3 daughters.
7 மகன்களும் 3 மகள்களும்.
And the devil comes in.
உள்ளே பிசாசு வருகிறான்.
Kills them. When he comes to the wife,
மனைவி என்று வரும்பொழுது,
the devil tells the demons, don't kill her.
மனைவியை கொல்லக்கூடாது என்று பிசாசு சொல்கிறான்.
Because I can use her to irritate Job.
யோபுவை எரிச்சலூட்டும்படியாக இந்த மனைவியை நான் பயன்படுத்த வேண்டும்.
He could have killed her. God gave him permission.
தேவன் அனுமதி கொடுத்து விட்டார் மனைவியை கொன்றதற்கெல்லாம்.
But he says, this woman is better alive than dead.
ஆனால் இந்த ஸ்திரீ சாவதை பார்க்கலாம் உயிரோடு இருப்பது எனக்கு நல்லது என்று பிசாசு சொன்னான்.
Don't be a wife like that whom the devil says I can use to nag my
என்னுடைய புருஷனை எரிச்சலூட்ட முடியா இந்த மனைவியை பயன்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய மனைவியா நீங்கள் இருந்து விட வேண்டாம் யாரும்.
Job's wife was like that.
யோபுனுடைய மனைவி அப்படி இருந்தார்.
That's why the devil didn't kill her.
ஆகவே தான் பிசாசு அவளை கொல்லவில்லை.
God could have told him, hey, you have got permission to kill her also.
தேவன் எவளையும் கொலை செய்வதற்கு நான் அனுமதி கொடுத்து விட்டேன் என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
No God, I'll keep her alive.
இல்லை ஆண்டவரே அவளை நான் உயிரோடு வைத்திருக்கட்டும்.
But he couldn't touch Job.
ஆனால் யோபுவை பிசாசு சாத்தான் தொட முடியவில்லை.
He was in hedge number 1.
அவர் ஒன்றாம் நம்பர் வேலிக்குள்ளாக இருக்கிறார்.
And so God, Job lost everything.
ஆகவே யோபு எல்லாவற்றையும் இழந்தார்.
And then he's still praising the Lord.
ஆனாலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறார்.
And then the devil says, that's because you haven't touched his body, God, that's why.
ஆண்டவரே ஏன் ஸ்தோத்தரிக்கிறார் யோபு என்று தெரியுமா? இன்னும் அவருடைய சரீரத்தை தொடவில்லை ஆண்டவரே, அதனால தான் சந்தோஷமாய் ஸ்தோத்தரிக்கிறார்.
Chapter 2 verse 4.
இரண்டாம் அதிகாரம் 4வது வசனம்.
Yeah. He may say that he loves his children and all that, but he loves himself more than all his children.
பிள்ளைகளை எல்லாம் நேசிக்கிறேன் என்றலாம் சொல்லலாம், ஆனால் பிள்ளைகளை காட்டிலும் தன்னை தான் அதிகமாக நேசிக்கிறான்.
You touch him and then he'll start cursing you.
அவனை தொட்டுவிட்டால் யோபுவை சபித்து விடுவான் ஆண்டவரே.
God said, okay, I'll open hedge number 3.
சரி, நான் இப்பொழுது மூன்றாவது வேலியையும் நான் திறக்கட்டும்.
Hedge number 1.
ஒன்றாவது வேலியை நான் திறக்கட்டும்.
But not fully.
ஆனால் முழுமையாக நான் திறக்க மாட்டேன்.
You can make him sick.
நீ அவனை வியாதிப்படுத்தலாம்.
You cannot kill him.
ஆனால் நீ அவனை கொல்ல முடியாது.
And so he went and made him sick.
ஆகவே பிசாசு போய் அவனை வியாதிப்படுத்தினான்.
It says in verse 7, from the head to foot he was full of boils.
ஏழாம் வசனத்திலே பார்க்கிறோம், உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை பருக்களாலே அவனை வாதித்தான்.
And then the devil got a whole lot of preachers to come and preach to him.
இப்பொழுது இவனுக்கு யோபுக்கு பிரசங்கிக்க முடியாக அநேக பிரசங்கியர்களை எல்லாம் பிசாசு கூட்டிக் கொண்டு வந்தான்.
And nearly for the next 30 chapters that's what you read.
அடுத்த 30 அதிகாரங்களில் இதை தான் நீங்கள் வாசிக்கிறீர்கள்.
All these preachers preaching to Job.
இந்த யோபுக்கு எல்லா பிரசங்கியர்களும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
Your sickness is because of a sin.
உன்னுடைய வியாதி உன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் வந்தது.
I want to ask all of you a question.
உங்கள் எல்லாரையும் பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன்.
Please listen to me.
தயவு செய்து கவனித்து கேளுங்கள்.
Whenever you see somebody seriously sick.
யாராவது ஒருவர் கொடிய வியாதியினாலே மரிக்கும் தருவாயில் இருந்தால்,
do you immediately feel, there must be some sin in his life.
கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்க வேண்டும் என்று உடனடியாக நீங்கள் எண்ணுகிறீர்களா?
And if you are a preacher, do you go and tell him that?
நீ ஒரு பிரசங்கியாக இருந்தால் போய் அப்படி சொல்லுகிறீர்களா?
Or even if you don't tell him, you think in your heart.
நீங்கள் அப்படி சொல்லாவிட்டாலும் உள்ளத்தில் அப்படி எண்ணுகிறீர்களா?
There is a reason why this happened.
இது நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டு.
There may be a reason.
காரணம் இருக்கலாம்.
But only God knows that reason.
ஆனால் அந்த காரணம் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும்.
And if you think you know that reason, you are an arrogant, proud person.
அந்த காரணம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் எண்ணுவீர்களானால் நீங்கள் ஒரு கர்வமுள்ள அகங்காரமுள்ள பெருமைக்காரன்.
You know, when God allows a godly man to get sick.
ஒரு தேவ பக்தியுள்ள மனிதன் வியாதிப்படும்படியாய் தேவன் அனுமதிக்கிறார் என்றால்,
he is not only testing that godly man, he is testing all the other people who are watching him also.
அந்த தேவ பக்தியுள்ள மனிதனை மட்டும் தேவன் சோதிப்பதில்லை, அந்த தேவ பக்தியுள்ள வியாதிப்பட்ட மனிதனை கவனித்துக் கொண்டிருக்கிற மற்றவர்களையும் தேவன் சோதிக்கிறார்.
Sometimes godly people can get sick.
சில சமயத்திலே தேவ பக்தியுள்ளவர்கள் வியாதிப்படலாம்.
One of the godliest people I met in this country was a brother called Brother Baksing.
இந்த தேசத்திலே நான் சந்தித்த மிகவும் நேர்த்தியான தேவ மனிதரிலே ஒருவர் Brother Baksing.
But you know, for the last 10 years of his life, he was lying down in a bed like a vegetable.
கடந்த 10 ஆண்டுகளாக தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி 10 ஆண்டுகளாக ஒரு காய்கறியை போல உணர்வே இல்லாமல் அப்படியே படுத்துக் கொண்டே இருந்தார். பேச முடியாது.
He couldn't do anything for himself.
அவராக தானாக எதையும் செய்து கொள்ள முடியாது.
This is one of the most godliest men I met.
நான் சந்தித்த மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதர் அவர்.
And from till he finally died when he was about 97 years old.
97 வயதாய் இருக்கும் பொழுது அவர் மரித்தார்.
But he was like that for about 10 years.
10 ஆண்டுகள் அப்படியே உணர்வற்று கிடந்தார்.
I don't know what God was doing in him.
அவருக்குள்ளாக தேவன் என்ன கிரியை செய்து கொண்டிருந்தார் எனக்கு தெரியவில்லை.
I'm sure God was testing all the people who came and saw him and had their opinions.
வியாதி பட்டிருக்கக்கூடிய இந்த தேவ மனிதனை பார்க்க வந்த ஒவ்வொருவரையும் அவர்கள் என்ன எண்ணமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தேவன் சோதித்தார்.
I went and met him.
நானும் போய் அவரை சந்தித்தேன்.
And I could not understand why God allowed it.
தேவன் ஏன் இதை அனுமதித்திருக்கிறார் என்று எனக்கு விளங்கவில்லை.
I thought maybe God is testing all these other people around here.
ஒருவேளை அவரை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற சக ஊழியர்கள் எல்லாம் தேவன் சோதித்து பார்க்கிறார் என்று எண்ணினேன்.
Whether they are humble enough to say, I don't know, I'm God, I'm not God.
நான் தேவன் அல்ல, ஏன் இவருக்கு இந்த வியாதி வந்தது என்று எனக்கு தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் தாழ்மையா இருக்கிறார்களா?
Whether they'll be like Job's preachers say, I know there must be some secret sin in his life.
அல்லது யோபுக்கு பிரசங்கித்தவர்களைப் போல இவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ரகசிய பாவங்கள் இருந்திருக்கலாம், ஆகவே தான் இப்படி இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா?
See, that can happen even today.
இன்றைக்கும் அது போல நடக்கலாம்.
Particularly when you see somebody else suffering.
குறிப்பாக வேறு யாரோ ஒருவர் கஷ்டப்படுகிறதை பார்க்கும் பொழுது,
godly man,
தேவபக்தியுள்ள மனிதர் தான்,
you begin to pass your opinions.
உங்களுடைய அபிப்பிராயங்களை நீங்கள்
செய்கிறீர்கள். In that moment the Holy Spirit will show you what an evil person you are.
அந்த நேரத்தில் தானே நீ எவ்வளவு தீமையான மனிதன் என்பதை பரிசுத்த ஆவியானவர் உனக்கு காண்பிப்பார்.
If you can get light on it,
அதை குறித்து வெளிச்சம் பெறுவீர்களானால்,
God, thank you for showing me what a wicked person I am.
ஆண்டவரே, நான் எவ்வளவு துன்மார்க்க மனிதன் என்பதை காண்பித்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி.
I want to repent. I don't want to be like Job's preachers.
ஆண்டவரே, நான் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, நான் யோபுக்கு பிரசங்கித்த பிரசங்கிகளைப் போல இருக்க வேண்டாம்.
I want to be like Job, not like those preachers who preached to him.
நான் யோபை போல இருக்க வேண்டும். ஆண்டவரே, யோபுக்கு பிரசங்கித்த பிரசங்கிகளைப் போல இருக்க வேண்டாம்.
Please remember that.
இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
I don't know what you're going to face this year, but maybe the Lord is preparing you right now for something you will face this year.
இந்த வருஷத்தில் நீங்கள் எவைகளை எல்லாம் சந்திக்க போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக உங்களை ஆயத்தப்படுத்துகிறார்.
So Job suffered in many ways.
அவர் பல விதங்களிலே யோபு பாடுபட்டார்.
Not only he lost his children and property.
தன்னுடைய பிள்ளைகளையும் சொத்தையும் இழந்தது மட்டுமல்ல.
Not only he lost his health.
தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்தது மட்டுமல்ல.
But he had all these preachers criticize him.
இவரை குறை சொல்லக்கூடிய அநேக பிரசங்கியார்கள் வந்து பிரசங்கித்து
கொண்டிருந்தார். And his wife also.
இதற்கு மேலே தன்னுடைய மனைவியும் கூட யோபை குறை சொல்ல ஆரம்பித்தார்கள்.
ஆனால்
சுத்த பொன்னை போல் அதிலிருந்து வெளியே வருகிறார்.
How do you know whether a person has become pure gold?
ஒரு மனிதன் சுத்த தங்கமாய் மாறிவிட்டாரா இல்லையா என்று எப்படி தெரியும்?
He will say what Job says.
யோபு சொன்னது போலவே அவரும் சொல்லுவார்.
Job chapter 40.
யோபு 40 அதிகாரம்
verse 4.
4
verse 3. Job answered the Lord.
மூன்றாம் வசனத்திலே யோபு 40 அதிகாரம் 3 வசனத்திலே கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக யோபு சொல்கிறார்,
I am nothing.
ஆண்டவரே, நான் நீசன்.
I am zero.
ஆண்டவரே, நான் ஒரு பூஜ்யம்.
I put my hand on my mouth.
என்னுடைய கையினால் என் வாயை பொத்திக் கொள்கிறேன்.
I will say nothing to you.
ஆண்டவரே, உமக்கு மாறு உத்தரவு ஒன்றும் சொல்ல மாட்டேன்.
And he will also say in verse 6, chapter 42 verse 6.
42 அதிகாரம் 6 வசனத்திலேயும் சொல்லுவார்.
This is the godliest man on the earth speaking, remember.
ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது பூமியிலே வாழ்ந்த மிகவும் தேவபக்தியுள்ள மனிதர் சொல்கிறார்.
What is the most godly man in the world say?
இந்த உலகத்தில் மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதர் என்ன சொல்கிறார்?
Lord, I put my mouth in the dust.
ஆண்டவரே, என்னுடைய வாயை தூளிலே வைக்கிறேன்.
And I repent.
நான் மனஸ்தாபப்படுகிறேன், மனம் திரும்புகிறேன்.
There are millions in the world who need to repent more than him, but this man is repenting.
அந்த காலகட்டத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது, இவர் நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறார்.
Preachers have to repent, but they are not repenting.
பிரசங்கர்கள் மனம் திரும்ப வேண்டியிருக்கிறது, அவர்கள் மனம் திரும்பவில்லை.
Godliest man in the world, he is repenting.
ஆனால் மிகுந்த தேவபக்தியுள்ள மனிதன் சொல்கிறார், நான் மனம் திரும்புகிறேன்.
The godliest man in the world puts his face in the dust.
மிகவும் தேவபக்தியுள்ள மனிதன் அவன் தன்னுடைய வாயை துளிலே வைக்கிறார்.
Remember this, brothers and sisters.
சகோதர சகோதரிகளே, இதை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
You know that you have become like gold when your mouth is in the dust.
உங்களுடைய வாய் துளிலே இருக்கும் பொழுது நீங்கள் சுத்த பொன்னாகிய மாறி விட்டீர்கள் என்று
நீங்கள் அறிந்து கொள்ளலாம். You know that you become like gold when you repent about yourself instead of thinking other people must repent.
மற்ற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக நான் மனம் திரும்ப வேண்டும் என்று எப்பொழுது எண்ணுகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் சுத்த பொன்னாக மாறி இருக்கிறீர்கள்.
You know that you become like gold when you can say to God, I am zero.
ஆண்டவரே நான் ஒரு பூஜ்யம் ஒன்றுமில்லை என்று நீங்கள் தேவனிடத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் சுத்த பொன்னாக மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம்.
When we are first converted, we think we are 100.
நாம் முதலாவது ரட்சிக்கப்பட்ட பொழுது நான் 100 என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன்.
Maybe come down to 90, 80, 70.
அல்லது 90, 80, 70 என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
Finally, when you become zero.
கடைசியாக பூஜ்யம் என்று மாறும் பொழுது.
Lord, I am only a zero.
ஆண்டவரே நான் பூஜ்யம் ஆண்டவரே.
Then you know the gold has become pure.
அப்பொழுது தங்கமானது சுத்திகரிக்கப்பட்டு விட்டது என்று அறிந்து கொள்ளலாம்.
That's what Paul said.
இதான் பவுல் சொன்னார்.
He says in 1 Corinthians 3.
1 கொரிந்தியர் 3 அதிகாரத்திலே சொல்கிறார்.
About himself towards the end of his life.
தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே தன்னை குறித்து அவர் சொல்கிறார்.
He's already been a Christian 30 years.
ஏற்கனவே 30 ஆண்டுகளாக கிறிஸ்தவராக இருந்து விட்டார்.
Raised the dead.
அவர் உயிரோ மரித்தோரை உயிரோடு எழுப்பினார்.
Written scripture.
வேத வசனங்களை எழுதியிருக்கிறார்.
Planted churches.
சபைகளை நிறுவி இருக்கிறார்.
Wholehearted.
முழு இருதயமுடையவராக இருந்தார்.
Never served God for money.
தேவனுக்கு பணத்துக்காக தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை.
What is he saying?
அவர் என்ன சொல்கிறார்?
1 Corinthians 3.
1 கொரிந்தியர் 3 அதிகாரம்.
I planted, Apollos watered, but God caused the growth.
நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார்.
The one who plants is zero, the one who waters is zero.
நடுகிறவனும் ஒன்றுமில்லை பூஜ்யம், நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றுமில்லை பூஜ்யம்.
God is 100%.
தேவனே 100%.
What did Paul think about himself at the end of his life?
தன்னுடைய வாழ்க்கையின் முடிவிலே பவுல் தன்னை குறித்து என்ன எண்ணினார்?
Brothers and sisters, I am zero.
சகோதர சகோதரிகளே நான் பூஜ்யம்.
To whom is he saying that?
இங்கே யாருக்கு அவர் சொல்கிறார்?
He is not saying it to godly elder brothers.
தேவபக்தியுள்ள மூப்பர்களுக்கு அவர் சொல்லவில்லை.
He is saying it to the Corinthian Christians who were the most carnal Christians on the earth at that time.
அந்த நாட்களில் பூமியில் இருக்கக்கூடிய மிகுந்த மாம்சீக கிறிஸ்தவர்களாக இருந்த கொரிந்தியர்களுக்கு சொல்கிறார்.
He is writing to the carnal Christians.
அவர் மாம்சீகமான கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார்.
Brothers and sisters,
சகோதர சகோதரிகளே,
I am a zero.
நான் பூஜ்யம்.
The Corinthians thought they were very big.
கொரிந்தியர்கள் தங்களை நாங்கள் பெரியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள்.
See what he says to them in chapter 4 verse 10.
4 அதிகாரம் 10 வசனத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
We are fools, but you people are also wise.
நாங்கள் புத்தியினர், நீங்களோ ஞானிகள்.
We are also weak.
நாங்கள் பலவீனர்,
but you are so strong.
நீங்கள் பலவான்கள்.
We are all without honor, but you are also distinguished.
நாங்கள் கனவீனர், நீங்களோ கனவான்கள்.
We are zero.
நாங்கள் பூஜ்யம்.
You all are such big people.
நீங்கள் எல்லாரும் பெரிய மக்கள்.
The mark of a man of God.
தேவ மனிதனுடைய அடையாளம்.
When God has done a work in him.
தேவன் அவன் மூலமாக ஒரு கிரியை செய்து விட்டால்.
He becomes a zero.
பூஜ்யமாய் மாறுகிறார்.
In his own thinking.
தன்னுடைய சொந்த எண்ணங்களிலே.
And so we turn to Luke 22.
ஆகவே லூக்கா 22வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம்.
Just like Satan took permission from Job.
எப்படி
from God.
தேவனிடத்தில் சாத்தான் போய் அனுமதி யோபுவை துன்பப்படுத்துவதற்கு சாத்தான் தேவனிடத்தில் அனுமதி வாங்கினது போல.
Now after 2000 years.
2000 ஆண்டுகளுக்கு பின்பாக.
He comes to God and says, "Now I want to save Peter."
இப்பொழுது பேதுருவை நான் சொல்லுகளை புடைக்கிறது போல புடைக்கப் போகிறேன்.
He is going to be a leader.
அவன் தலைவனாய் மாறப் போகிறானா?
I want to trouble him.
அவனை நான் தொந்தரவு செய்ய போகிறேன்.
You know, the devil is always after the leaders.
எப்பொழுதுமே சாத்தான் தலைவர்களை பின்னாக சுற்றி கொண்டிருக்கிறான்.
Trouble them in some way.
ஏதாவது ஒரு விதத்தில் இவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும்.
Trouble their family, trouble them.
குடும்பங்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும், இவர்களுக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டும்.
But there are three hedges.
ஆனால் மூன்று வேலிகள் இருக்கிறது.
And he cannot come through.
அதற்குள்ளாக நீ நுழைய முடியாது.
He cannot come through without God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் அந்த வேலைக்குள்ளாக நுழைந்து வர முடியாது.
So God said, okay, you can sift Peter.
சரி, நீ இப்பொழுது பேதுருவை புடைக்கலாம் என்று சொல்லிவிட்டார்.
Jesus explained it to Simon.
சீமோனுக்கு இயேசு விளக்கி சொல்கிறார்.
Listen Simon.
சீமோனே,
this is not going to harm you.
இது உனக்கு தீமை செய்யாது.
Have you seen these women sifting wheat?
ஸ்திரீகள் கோதுமையை புடைக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா?
They don't throw away the wheat.
அவர்கள் கோதுமை மணியை தூக்கி எறிவதில்லை.
Only the chaff.
பதரை மட்டும் தான் தூக்கி எறிவார்கள்.
So if the devil sifts you,
ஆகவே பிசாசு உங்களை பிடிக்கும் பொழுது,
that's good.
அது நல்லது.
All the chaff from your life will go away.
உங்கள் வாழ்க்கையில் பதரை போல இருக்க காரியங்கள் எல்லாம் போய்விடும்.
And the chaff is usually the pride.
அந்த பதர தான் பெருமையை கொடுக்கிறது.
Even if everybody denies you, I will not deny you.
எல்லாரும் மறுதளித்தாலும் நானுமே மறுதளிக்க மாட்டேன்.
Okay, then Satan has to sift you, that's all.
அப்படியானால் சாத்தான் உன்னை பிடிக்க வேண்டும், அவ்வளவுதான்.
But he says, I am praying for you.
ஆனால் நான் உனக்காக வேண்டிக் கொள்கிறேன்.
I am not praying that Satan will not sift you.
சாத்தான் உன்னை பிடிக்க கூடாது என்று ஜெபிக்கவில்லை.
You need to be sifted, Peter. You are too proud.
பேதுருவே நீ அதிக பெருமையுள்ளவனாய் இருக்கிறாய். ஆகவே நீ பிடிக்கப்பட வேண்டும்.
I have got a great ministry for you.
உனக்கென்று நான் ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன்.
I think the Lord is saying that to some of you.
உங்களில் ஒரு சிலருக்கு ஆண்டவர் சொல்கிறார் என்று
நினைக்கிறேன். I have a great ministry for you.
நான் உனக்கென்று ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறேன்.
But you are too proud.
ஆனால் நீ மிகுந்த பெருமையுள்ளவனாய் இருக்கிறாய்.
You have to go through a lot of breaking.
நீ எவ்வளவு நொறுங்குதலுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது.
Then only I can fulfill that ministry.
அப்பொழுது மட்டுமே நான் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்.
So I will not pray that Satan will not trouble you this year.
ஆகவே இந்த வருஷத்திலே சாத்தான் உங்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்று நான் வேண்டிக் கொள்ள மாட்டேன். ஆனால்
he will remove from you all your pride.
உங்களுடைய எல்லா பெருமையும் சாத்தான் உங்களை விட்டு நீக்கி விடுவான்.
You will be humbled.
நீ தாழ்த்தப்படுவாய்.
But when you are humbled you will come forth as pure gold.
நீ தாழ்த்தப்படும் பொழுது சொத்த பொன்னாக வெளிவருவாய்.
Are you ready for that?
இதற்கு நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா?
It's a wonderful message.
இது அற்புதமான ஒரு செய்தி.
That Satan could not touch Peter and he cannot touch you without his God's permission.
சாத்தான் தேவனுடைய அனுமதி இல்லாமல் பேதுருவை தொட முடியவில்லை. உங்களையும் தேவனுடைய அனுமதி இல்லாமல் தொட மாட்டான்.
There's a lovely verse in the book of Zechariah that I want to give all of you. Please remember it throughout this year.
இந்த வருஷம் முழுதுமாய் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடிய அருமையான ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஜெகரியா புத்தகம்,
Zechariah chapter 2,
பழைய ஏற்பாட்டில் சகரியா இரண்டாம் அதிகாரம்,
two verses,
இரண்டு வசனங்கள்.
First of all, verse 5.
முதலாவதாக ஐந்தாம் வசனம்.
I will be a wall of fire round about you and the glory in the midst of you.
நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சகரியா 2:5.
This hedge that God puts around you is a wall of fire.
தேவன் உங்களை சுற்றிலும் வைத்திருக்கக்கூடிய வேலியானது அது அக்கினி மதில்.
I thank God that Almighty God is a wall of fire round about me.
சர்வ வல்லமுள்ள தேவன் என்னை சுற்றிலும் மக்களின் மதிலாக இருக்கிறபடினாலே நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்.
You know, when people sleep in the forest and all, they light a fire and sleep in the middle so that the wild animals don't come in.
காடுகளில் சில மக்கள் தங்கியிருக்கும் பொழுது தாங்கள் தங்கியிருக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் நெருப்பு எரிய விட்டுவிட்டு நடுவிலே படுத்து தூங்குவார்கள். அப்பொழுது காட்டு விலங்குகள் உள்ளே வராது.
Even the snakes cannot come in, they can sleep peacefully.
பாம்புகள் கூட வராது, இவர்கள் நிம்மதியாக தூங்கலாம்.
So if God is a wall of fire round about you,
தேவன் உங்களை சுற்றிலும் அக்கறி மதிலாக இருப்பார் என்றால்,
you can live peacefully all your life.
நீங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக சமாதானமாக வாழ முடியும்.
And in the middle I'll be the glory for you, God says.
அதன் நடுவிலே கர்த்தர் மகிமையாக இருப்பேன் என்று சொல்கிறார்.
And then he says.
அப்பொழுது சொல்கிறார்.
The last part of verse 8.
எட்டாம் வசனத்தின் பின்பகுதி சகரியா 2:8.
If anybody touches you, he is touching the apple of my eye, says God.
உன்னை தேவன் சொல்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான்.
You know the apple of our eye?
இந்த கண் மணி உங்களுக்கு தெரிகிறதா?
If you touch it, it's so painful.
இந்த கண் மணியை தொட்டால் அவ்வளவு வலிக்கும்.
Even accidentally, sometimes we touch it, it's painful.
தற்செயலாக யாராவது தொட்டு விட்டாலும் கூட அது உங்களுக்கு வலியாக இருக்கும்.
There's no other part of the body where you feel pain.
நீங்கள் வேறு எந்த பகுதியிலே சரித்து தொட்டாலும் அந்த வலி இருக்காது.
No pain anywhere.
வேறு எங்கு தொட்டாலும் வலி இல்லை.
Apple of your eye.
ஆனால் கண் மணி
is the most sensitive part of your body.
உங்களுடைய சரீரத்திலே மிகவும் அதிக உணர்வுள்ள ஒரு பகுதி கண் மணி.
Even if one dust gets in, you get so irritated.
ஒரு சின்ன தூசி இந்த கண்மணியில விழுந்தா கூட எவ்வளவு கஷ்டப்படுறோம். அது அப்படியே எரிச்சலா கொடுக்குது.
God says to me.
தேவன் என்னை பார்த்து சொல்கிறார்.
And to you.
உங்களை பார்த்து சொல்கிறார்.
You are the apple of my eye.
நீ என்னுடைய கண்ணின் மணி.
If anybody touches you,
உன்னை யாராவது தொட்டால்,
I will deal with him.
நான் அவனோடு கூட இடைப்படுவேன்.
Supposing somebody tries to poke my eye.
யாராவது என்னுடைய கண்ணை குத்த வருகிறார்கள்.
My eye does not do anything.
என்னுடைய கண் எதையுமே செய்வதில்லை.
But the eye cannot do anything.
கண்ணால் எதுவும் செய்ய முடியாது.
But the head says to the hand, knock off his hand.
ஆனால் தலை இந்த கையை பார்த்து குத்த வருகிறவனுடைய கையை பிடித்து தள்ளு என்று சொல்கிறது.
That's what God will do.
தேவன் அதைத்தான் செய்வார்.
I am like a helpless eye.
நான் உதவியற்ற கண்ணை போல இருக்கிறேன்.
Somebody comes to harm me.
யாராவது எனக்கு தீங்கு செய்ய வந்தால்,
I say, Lord, I cannot do anything.
ஆண்டவரே, என்னால ஒன்றும் செய்ய முடியாது.
These are strong people.
இவர்கள் எல்லாரும் பலவான்கள், வலிமையுள்ளவர்கள்.
God says, I'll deal with him, don't worry.
நான் அவரோடு இடைப்படுவேன், நீ கவலைப்படாதே என்று சொல்கிறார்.
Please remember that throughout this year.
இந்த வருஷம் முழுதுமாய் இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
I'm not saying that nobody will come to harm us.
யாருமே நமக்கு வந்து தீமை செய்ய முடியாது என்று சொல்லவில்லை.
But I'm saying God will protect you.
ஆனால் தேவன் நம்மை பாதுகாப்பார்.
You can be sure of that.
அதிலே நீங்கள் நிச்சயித்திருங்கள்.
Not only you,
நீங்கள் மட்டுமல்ல,
but your family,
உங்களுடைய குடும்பம்,
and your property,
உங்களுடைய சொத்து.
God will deal with that.
தேவன் அதோடு கூட இடைப்படுவார்.
And so,
ஆகவே,
and the Lord tells Simon Peter in Luke 22:32.
லூக்கா 22 அதிகாரம் 32 வசனத்திலே தேவன் சீமோன் பேதுருவுக்கு சொல்கிறார்,
I am not praying that Satan won't sift you.
சாத்தான் உன்னை புடைக்க கூடாது என்று நான் ஜெபிக்கவில்லை.
If you are not sifted, you will not be good wheat.
நீ புடைக்கப்படாவிட்டால் நீ நல்ல கோதுமை மணியாய் மாற முடியாது.
If you try to make a chapati with wheat that is not sifted,
புடைக்கப்படாத கோதுமையை வைத்து நீங்கள் கோதுமை மாவு வைத்து சப்பாத்தி செய்தால்,
there will be chaff, there will be stones, there will be all types of things inside.
அதிலே கல் இருக்கும், அதிலே பதர் இருக்கும், உமி இருக்கும், எல்லாவிதமான காரியங்களும் அந்த சப்பாத்தியில் இருக்கும்.
That's why every sensible woman sifts the wheat before making the chapati.
ஆகவே தான் புத்தியுள்ள ஸ்திரீகள் சப்பாத்தி செய்வதற்கு முன்பதாக கோதுமை மாவை ஜலிக்கிறார்கள்.
And I tell you, in every one of you and me, there's a lot of chaff and stones and so many things.
நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களிலேயும் உங்கள் ஒவ்வொருவரிலேயும் என்னிலேயும் அநேக பதரும் உமியும் கற்களும் இருக்கிறது.
I can tell you,
நான் உங்களுக்கு சொல்ல முடியும்,
many things in my life where God has allowed Satan to sift me.
என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை புடைப்பங்கும்படியாக ஜலிக்கும்படியாக சாத்தானுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்.
Not one grain of wheat falls away.
ஆனால் அதிலே ஒரு கோதுமை மணி கூட கீழே விழாது.
Only the stones and the rubbish goes away.
கற்களும் குப்பைகளும் தான் அதை விட்டு போகும்.
There's a promise like that in the Old Testament.
பழைய ஏற்பாட்டிலே அது போன்ற ஒரு வாக்குத்தத்தம் உண்டு.
When God sifts, when you are sifted, not one grain of wheat will fall away.
நீ புடைக்கப்படும் பொழுது ஒரு மணி கூட கீழே விழாது.
Only the chaff will go.
பதர் மட்டுமே தான் போய்விடும்.
That's why I'm not afraid.
ஆகவே நான் பயப்படுவதில்லை.
You don't have to be afraid either.
நீங்களும் பயப்பட தேவையில்லை.
When you face some shaking,
நீங்கள் சில குலுக்கலை சந்திக்கும் பொழுது,
that is only to throw away the chaff. Don't worry.
அது பதரை தூக்கி எறிவதற்கு தான், கவலைப்பட வேண்டாம்.
So Jesus says to Simon,
ஆகவே இயேசு சீமோனை பார்த்து சொல்கிறார்,
Luke
22:32, லூக்கா இதன சுவிசேஷம் 22 அதிகாரம் 32 வசனம்,
I am praying for you.
நான் உனக்காய் வேண்டிக்கொள்வேன்.
What did Jesus pray?
இயேசு எதற்காக வேண்டிக்கொண்டார்?
He never prays, oh father, don't let him be sifted.
பிதாவே, பேதுரு புடைக்கப்பட கூடாது என்று வேண்டிக்கொள்ளவில்லை.
No, he has to be sifted.
பேதுரு புடைக்கப்பட வேண்டும்.
But I am praying,
ஆன நான் ஜெபிக்கிறேன்,
that after all this sifting is over,
இந்த புடைக்கிற வேலை எல்லாம் முடிந்த பிறகு,
and Peter has fallen into sin.
பேதுரு பாவத்திலே விழுந்தார்.
That means he denied Jesus 3 times.
அந்த பொருள் என்னவென்றால், 3 முறை இயேசுவை மறுதலித்தார்.
I'm praying that your faith will not fail.
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு வேண்டிக்கொண்டேன்.
Peter,
பேதுருவே,
you're going to deny me 3 times.
நீ என்னை 3 முறை மறுதலிக்க போகிறாய்.
You will come down to the bottom.
நீ அடி பாதாளத்துக்கு போக போகிறாய்.
Verse 34.
34 வசனம்.
You'll come right down to the bottom level.
நீ கீழான நிலைக்கு வந்து விடுவாய்.
When you reach that level,
நீ அந்த கீழான நிலைக்கு அடையும் பொழுது,
remember one thing.
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள்.
Your heavenly father loves you.
பரலோக தகப்பன் உன்னை நேசிக்கிறார்.
You know, when so many things go wrong, we can begin to wonder, does God love me or not?
பல காரியங்கள் தாறுமாறாய் நடக்கும் பொழுது, உண்மையாலுமே தேவன் என்னை நேசிக்கிறாரா என்று உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வரலாம்.
Let me give you one or two definitions of faith that have helped me.
எனக்கு உதவி செய்த விசுவாசத்தை கொடுத்த 1-2 விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன்.
That's what Jesus prayed. Your faith should not fail.
உன்னுடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு என்று இயேசு ஜெபித்தார்.
So I've tried to understand what is faith.
ஆகவே விசுவாசம் என்றால் என்ன என்று நான் விளங்கிக் கொள்ள முற்படுகிறேன்.
Number 1.
முதலாவது விளக்கம்.
Faith is to believe that God is my loving father.
தேவன் என்னுடைய அன்பான அப்பா என்று நம்புவது.
No matter what happens.
என்ன நடந்தாலும் சரி.
He is my father.
அவருடைய அப்பா.
Even if I failed him 1,000,000 times,
naan lakshakanakana madanga naan veechi adindirundalum,
he loves me still.
Avar innuma enai nesikkirar.
That is faith.
Adhu dhaan viswasam.
Like the prodigal son, if I've gone far away from him,
ore ketta kumaranai pol avare vittu doora velagi poirundalum,
and wasted everything he gave me,
avar enakku kodutha ellavattum naan veenaakki irundalum,
he loves me.
அவர் என்னை நேசிக்கிறார்.
I can come back to him.
நான் அவரிடத்தில் திரும்பி வர முடியும்.
And when I come back to him,
நான் அவரிடத்தில் திரும்பி வரும்பொழுது,
he will come running to embrace me.
அவர் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்துக் கொள்வார்.
He will forgive me.
அவர் என்னை மன்னிப்பார்.
He will make me sit at his right hand on the table.
அவர் மேஜையிலே வலப்பக்கத்தில் என்னை உட்கார வைப்பார்.
And say, let us celebrate.
நாம் கொண்டாடுவோம் என்று சொல்வார்.
That is faith.
அதுதான் விசுவாசம்.
To believe that my heavenly father is much better than the father of that prodigal son.
அந்த கெட்ட குமாரனுடைய தகப்பனை காட்டிலும் என்னுடைய பரலோகத்தினுடைய அப்பா எவ்வளவோ நல்லவர்.
If you lose that faith, you've lost your faith.
இந்த நம்பிக்கையை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய விசுவாசம் ஒழிந்து விட்டது.
Then you will only sink into the devil's hand.
அப்படியானால் பிசாசுடைய கரங்களிலே முழுகிக் கொண்டே இருப்பீர்கள்.
So I want to say to all of you, my dear brothers and sisters,
என் அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன்,
and all of you lovely young people,
அருமையான வாலிப அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, வாலிப தம்பிமார்களே,
always remember,
ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்,
you have a father in heaven who loves you more than your earthly parents.
உங்கள் பூமிக்குரிய அப்பா அம்மா உங்களை நேசிப்பதை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அப்பா உங்களை அதிகமாய்
நேசிக்கிறார்.
என்ன தவறு நடந்தாலும் சரி,
if you are knocked down,
நீ தடுக்கி விட்டு விழுந்தாலும்,
get up and say,
எழுந்திரு என்று சொல்,
dad in heaven,
பரலோகத்தில் இருக்கிற
அப்பா, I know you love me.
நீங்க என்ன நேசிக்கிறீங்க.
And when you made a mess of your life,
உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் குழப்பி கொண்டிருந்தாலும்,
say Lord, I've sinned, but I know you still love me.
ஆண்டவரே, நான் பாவம் செய்து விட்டேன், ஆனாலும் நீர் இன்னும் என்னை நேசிக்கிறீரப்பா.
Never, never lose that faith.
ஒரு காலம் இந்த விசுவாசத்தை இழந்துவிட வேண்டாம்.
Even if the earth shakes and there are 101 things you cannot explain.
இந்த பூமியே நிலை தடுமாறினாலும், 101 காரியங்கள் தவறாய் நடந்தாலும், அது ஏன் நடக்கிறது என்று உங்களுக்கு விளக்கி சொல்ல முடியாவிட்டாலும்,
we read in the other day in the paper that there is one island called Haiti where 100,000 people died in an earthquake.
Haiti என்றதன ஒரு தீவிலே 100,000 மக்கள் பூமி அதிர்ச்சியில் இறந்து விட்டார்கள் என்று செய்தித்தாளிலே வாசித்தது.
Just about 2-3 days ago.
2-3 நாட்களுக்கு முன்பாக நடந்த பூமி அதிர்ச்சி.
Somebody asked me.
என்னை யாராவது ஒருவர் கேட்டார்,
why does God allow that?
ஏன் இதை தேவன் அனுமதிக்கிறார்?
I don't know.
எனக்கு தெரியாது.
But I know I have got a father in heaven who loves me.
எனக்கு என்னை நேசிக்க கூடிய அப்பா பரலோகத்தில் இருக்கிறார்.
There are so many things that happen in the world, I don't know the answer.
உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, எனக்கு பதில் தெரியாது.
Why has God allowed so many beggars to live in India? I don't know.
இந்திய தேசத்தில் ஏன் இத்தனை பிச்சைக்காரர்களை வாழ முடியாது தேவன் அனுமதித்து இருக்கிறார், எனக்கு தெரியாது.
In Karnataka every month about 400 young girls are kidnapped.
கர்நாடக மாநிலத்திலே மட்டும் ஒவ்வொரு மாதமும் 400 பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள்.
Girls,
பெண் பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள்.
Kidnap them for some evil purpose.
சில தீமையான நோக்கத்துக்காக கடத்தப்பட்டு கொண்டு போய் போகிறார்கள்.
So angry when I
நான் இதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவா கோபம் வருகிறது.
Who are these evil men?
இந்த தீமையான மனிதர்கள் யார்?
Lord, if that was one of my daughters, how would I feel?
ஆண்டவரே, அப்படி கடத்தப்பட்டவர்கள் பிள்ளைகள் என்னுடைய மகளாய் இருந்தால் நான் எப்படி உணர்வேன் ஆண்டவரே?
Why doesn't God kill these kidnappers?
ஏன் இந்த பிள்ளை கடத்துகிறவனை தேவன் கொன்றுவிடக் கூடாது?
I don't know.
எனக்கு தெரியவில்லை.
One thing I do know,
ஆனால் ஒன்று எனக்கு தெரியும்,
that my father in heaven is a loving father.
பரலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அப்பா அன்பான அப்பா.
And one day,
ஒரு நாளிலே,
he will judge everybody absolutely rightly.
ஒரு நாளிலே தேவன் முற்றிலுமாய் நீதியுள்ளவரா எல்லாரையும் நியாயந்தீர்ப்பார்.
Nobody will escape.
யாருமே தப்பிக்க முடியாது.
That is why there has to be a hell.
ஆகவே தான் நரகம் என்று ஒன்று இருக்கத்தான் வேண்டும்.
People say, how can a loving God keep a hell?
அன்பான தேவன் எப்படி நரகம் என்ற ஒரு இடத்தை வைக்க முடியுமா என்று கேட்கிறார்கள்.
That is for people like this.
இது போன்ற மக்களுக்காகத்தான்.
Who kidnap these innocent little girls.
அறியாத அப்பாவியா இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை கடத்தி கொண்டு போகிறார்களே.
God is a loving father.
தேவன் அன்பான தகப்பன்.
And one day he will judge all the wrongs that people have done in this world.
ஒரு நாளிலே,
since the time of Adam.
ஆதாமின் நாளிலிருந்து மக்கள் செய்த எல்லா தவறுகளுக்காகவும் அவர்களை நியாயம் தீர்க்க போகிறார்.
I have that faith.
இந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள்.
He is my loving father.
அவருடைய அன்பான அப்பா.
The second thing,
இரண்டாவது காரியம்,
on faith,
விசுவாசத்தின் இரண்டாவது காரியம்,
is to believe that God is more eager to bless me than I am to be blessed.
நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற நிலையை காட்டிலும் தேவன் அதிகமாக நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்.
That is faith.
அதான் விசுவாசம்.
If you, for example,
உதாரணமாக,
you are praying for the baptism in the Holy Spirit.
நீங்கள் பரிசுத்தான அபிஷேகத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
But you feel you are so eager for the baptism of the Holy Spirit.
அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவ்வளவாய் உங்களுக்கு தாகம் இருக்கிறது என்று உணர்கிறீர்கள்.
But God is not so eager to baptize you.
தேவனோ என்னை அபிஷேகிப்பதற்கு அவ்வளவு வாஞ்சையாக இல்லை.
Then you don't have faith.
அப்படியானால் உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
You will never get the baptism.
ஒரு காலம் உங்களுக்கு அபிஷேகம் கிடைக்காது.
That is why you haven't got it also.
ஆகவே தான் நீங்கள் இப்படியா இருந்து கொண்டிருக்கிறீர்கள்.
That's why you haven't got it.
ஆகவே தான் உங்களுக்கு கிடைக்கவில்லை.
Because you don't have faith.
உங்களுக்கு விசுவாசம் இல்லை.
From now on,
இப்பொழுதிலிருந்து,
whatever you pray for, which is according to God's will,
தேவனுடைய சித்தத்தினுடைய என்னென்ன காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ,
you pray for something like, give me a Mercedes-Benz car,
எனக்கு Mercedes-Benz car வேண்டும் என்று ஜெபித்தால்,
six-bedroom house,
அல்லது ஆறு படுக்கறை கொண்ட வீடு எனக்கு வேண்டும் என்று ஜெபித்தால்,
then I don't know, God may give it, he may not give it.
தேவன் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமல் போகலாம், எனக்கு தெரியவில்லை.
When you pray for baptism in the Holy Spirit,
அல்லது பரிசுத்தத்தின் அபிஷேகத்துக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது,
victory over sin,
அல்லது பாவத்தின் மேல் வெற்றிக்காக ஜெபிக்கும் பொழுது,
definitely God will give it to you.
கண்டிப்பாக தேவன் அதை உங்களுக்கு தருவார்.
But you must believe.
ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும்.
To believe is to say, God, you are more eager to give this to me than I am eager to ask you for it.
விசுவாசிப்பது என்றால் என்ன விளக்கம் என்று சொல்லட்டுமா? ஆண்டவரே, நான் இந்த வாஞ்சியோடு கேட்கிறனோ அதை காட்டிலும் அதிக வாஞ்சியா நீர் எனக்கு கொடுக்க விரும்புகிறீர்?
So can you remember these two things about faith?
விசுவாசத்தை குறித்து இந்த ரெண்டு காரியங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியுமா?
There are many other things, but these two are very important.
பல காரியங்கள் உண்டு, ஆனால் இந்த ரெண்டு காரியங்கள் மிகவும் முக்கியம்.
What are the two?
இரண்டு காரியங்கள்
என்னென்ன? Number
one, முதலாவது காரியம்,
God is my loving father.
தேவனுடைய அன்பான அப்பா.
No matter what happens,
என்ன நடந்தாலும் சரி,
no matter how much I have fallen,
நான் எவ்வளவு வீழ்ச்சியடைந்தாலும் சரி,
he still loves me.
அவர் இன்னும் என்னை நேசிக்கிறார்.
He will accept me.
அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
Even if I've committed the same sin 1000 times,
அதே பாவத்தை நான் 1000 முறை செய்திருந்தாலும்,
I come back to him,
நான் திரும்பமாய் அவரிடத்தில் வரும்பொழுது,
he will accept me.
அவரை ஏற்றுக்கொள்வார்.
But he will not force me to come back to him.
ஆனால் அவரிடத்தில் திரும்பி வருவதற்கு என்னை நிர்பந்திக்க மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார்.
You have to come back on your own.
நீங்களாகத்தான் திரும்பி வர வேண்டும்.
You have to turn from your sin on your own and then God will help you.
உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்களாக திரும்பி அவரை நோக்கி வர வேண்டும். அப்பொழுது தேவன் உதவி செய்வார்.
God doesn't catch us by the neck and say come back to him.
தேவன் கழுத்தை பிடித்து திரும்பி வா என்று சொல்ல மாட்டார்.
He won't do that.
அவர் அதை செய்ய மாட்டார்.
The father of the
குமாரனுடைய தகப்பன் அவர் ஓடி போய் பையனை இழுத்து கொண்டு வரவில்லை.
You go away, he waits for you to come back.
போய் விட்டால் திரும்பி வர மாட்டான் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்.
And the second thing is,
இரண்டாவது காரியம்,
that God is more eager to give you his blessing than you are asking to ask for it.
நீங்கள் எந்த வாஞ்சையோடு கேட்கிறீர்களோ ஆசீர்வாதத்தை அதை காட்டிலும் அதிக வாஞ்சை உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இருக்கிறது.
Particularly about those things which are promised in scripture.
குறிப்பாக வேதத்தில் என்னென்ன காரியங்கள் வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது அவைகள்.
Matthew 3 verse 11.
மத்தேயு 3:11.
Jesus will baptize you in the Holy Spirit.
இயேசு உங்களை பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் பண்ணுவார்.
Romans 6:14.
ரோமர் 6:14.
Sin will not rule over you.
பாவம் உங்களை மேற்கொள்ளாது.
These are promises.
இவைகளெல்லாம் வாக்குத்தத்தங்கள்.
You can ask for it.
நீங்கள் இதை கேட்கலாம்.
Ask for these things first.
இந்த காரியங்களுக்காக முதலாவது தேவனிடத்தில் கேளுங்கள்.
The other earthly things,
மற்ற பூமிக்குரிய காரியங்கள்,
help me to pass in my examination, give me a job and all, you can pray afterwards.
பரீட்சைக்கு நான் பாஸ் பண்ண வேண்டும், எனக்கு வேலை வேண்டும் என்றால் அதற்கு பிறகு நீங்கள் ஜெபிக்கலாம்.
That also God will help you, but that is secondary.
அதற்கும் தேவன் உதவி செய்வார், அது இரண்டாவது காரியம் தான்.
But first of all,
முதலாவதாக,
Lord, fill me with the Holy Spirit.
ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும்.
Give me power to overcome every sin in my life.
எல்லா பாவத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் மேற்கொள்வதற்கு பலனை தா.
All the bad thoughts,
என்னுடைய எல்லா கெட்ட எண்ணங்கள்,
my anger,
என்னுடைய கோபம்,
my lusting with my eyes,
கண்களால் இச்சிக்கிறது,
and my telling lies,
போய் சொல்வது,
my cheating in the office,
அலுவலகத்தில் ஏமாற்றுவது,
my jealousy,
என்னுடைய பொறாமை,
I can't love that enemy of mine,
என்னுடைய இந்த சத்துருவை நேசிக்க முடியவில்லை,
I want to love him,
நான் அவரை நேசிக்க வேண்டும்,
I can't forgive somebody who did some harm to me,
எனக்கு தீமை செய்த இன்னாரை நான் மன்னிக்க முடியவில்லை,
I want to forgive him,
நான் மன்னிக்க வேண்டும்.
You ask for these things.
இந்த காரியங்களை தேவனிடத்தில் கேளுங்கள்.
God is more eager to give it to you than you are to get it.
நீங்கள் கேட்பதை காட்டிலும் அதிகமாக உங்களுக்கு கொடுக்க முடிய அவர் விரும்பமுள்ளவராக இருக்கிறார்.
That is faith.
நாம் கேட்போம்.
So what did Jesus pray?
அவர் இயேசு என்ன ஜெபித்தார்?
Simon, I am praying that your faith will not fail.
சீமோனே, உடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன்.
And I believe that is what the Lord wants for all of us this year.
இந்த வருஷத்திலே தேவன் இதைத்தான் நம் எல்லாரிடத்திலும் விரும்புகிறார்.
Whatever else may fail,
என்ன தவறி போனாலும் சரி,
your faith should not fail.
உடைய விசுவாசம் ஒரு காலம் ஒழிந்து போக கூடாது.
Yeah, I can say one more thing about faith.
விசுவாசத்தை குறித்து இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும்.
There are many things because that is only to believe things that are written in scripture.
பல காரியங்கள் இருக்கிறது, ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும்.
For example,
உதாரணமாக,
Satan was defeated on the cross.
சாத்தான் சிலுவையிலே தோற்கடிக்கப்பட்டான்.
Completely.
முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டான்.
You must never doubt it.
நீங்கள் ஒரு காலம் சந்தேகிக்க கூடாது.
He is not killed.
சாத்தான் கொலை செய்யப்படவில்லை.
Do you know the difference between an enemy who is defeated but not killed?
தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துரு, ஆனால் இன்னும் அவன் கொலை செய்யப்படவில்லை. வித்தியாசம் தெரிகிறதா?
Satan is not killed but he is defeated.
சாத்தான் கொலை செய்யப்படவில்லை, ஆனால் அவன் தோற்கடிக்கப்பட்டான்.
One day in the future God will destroy him.
எதிர்காலத்திலே ஒரு நாளிலே தேவன் அவனை அழிப்பார்.
But today,
ஆனால் இன்றைக்கு,
he is defeated.
அவன் தோற்கடிக்கப்பட்டவனாய் இருக்கிறான்.
If you give your life to Jesus Christ,
உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தால்,
Satan cannot touch you without God's permission.
தேவனுடைய அனுமதி இல்லாமல் சாத்தான் உங்களை ஒரு காலம் தொடவே முடியாது.
Very important to believe that.
இதை நம்புவது மிக முக்கியமானது.
When you have a problem,
உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்
போது, don't say, oh, Satan is troubling me.
ஐயோ, சாத்தானை தொந்தரவுபடுத்துகிறான் என்று சொல்ல வேண்டாம்.
Say, God has allowed Satan to trouble me.
என்னை தொந்தரவு செய்வதற்கு தேவன் அனுமதி வழங்கி இருக்கிறார் என்று சொல்லுங்கள்.
See what Paul said in 2 Corinthians 12.
2 கொரிந்தியர் 12-ல் பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
It says in 2 Corinthians chapter 12.
2 கொரிந்தியர் 12-ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 7.
ஏழாம் வசனம்.
To keep me from becoming proud,
நான் மேன்மை பாராட்டாதபடிக்கு,
God gave me a gift.
தேவன் எனக்கு ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார்.
It says he was given me something.
தேவன் எனக்கு ஏதோ ஒன்றை அருளி இருக்கிறார்.
What was this gift?
இந்த வரம் என்ன?
A thorn in the flesh, a messenger of Satan.
சாத்தானுடைய தூதனாய் இருக்கக்கூடிய மாம்சத்திலே காணப்படுகிற ஒரு முள்.
To keep me from becoming proud.
நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, பெருமை அடையாதபடிக்கு.
Who gave it?
யார் அதை கொடுத்தது?
God.
தேவன்.
Imagine if somebody gives you a nice gift on your birthday.
உங்களுடைய பிறந்த நாளுக்கு யாரோ ஒருவர் அருமையான ஒரு பரிசு பொருளை கொடுக்கிறார்கள்.
Nice box.
நல்ல பெட்டி.
Blue color. Paper.
Blue color marble paper.
Ribbon and all that.
அதில் அழகாக எழுதி இருக்கிறது.
Happy birthday.
Happy birthday என்று உங்களுக்கு அந்த பரிசை கொடுக்கிறார்கள்.
You think this is some diamond or something inside?
இது உள்ளே வைரமாயிருக்குமோ, தங்கமாயிருக்குமோ என்று பார்க்கிறீர்கள்.
And you open it all.
நீங்கள் அந்த பாக்கெட்டை பார்சலை பிரிக்கிறீர்கள்.
There's a thorn.
உள்ள திறந்து பார்த்தா ஒரு முள் இருக்குது.
So what type of gift is this?
என்ன இப்படி ஒரு பரிசு பொருளை கொடுத்திருக்கிறார்களே?
God gave Paul a thorn.
தேவன் பவுலுக்கு ஒரு முள்ளை கொடுத்தார்.
You know why?
ஏன் தெரியுமா?
To keep him humble.
பவுலை தாழ்மையாய் வைத்திருக்க முடியாக.
If Paul needed it, I think sometimes you and I also need a little thorn.
பவுலுக்கே அது தேவைப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கும் எனக்கும் சில சமயங்களிலே முள் தேவைப்படுகிறது.
Paul was more wholehearted than you and me.
உங்களையும் என்னையும் காட்டிலும் பவுல் முழுகிறதே உடையவராய் இருந்தார்.
But he was in danger of getting puffed up.
ஆனால் தன்னை உயர்த்தக்கூடிய ஒரு ஆபத்திலே இருந்தார், பெருமை அடையக்கூடிய ஆபத்திலே இருந்தார்.
You know, like a balloon being blown up.
ஒரு பலூன் ஊதிக்கொண்டே இருந்தால் பலூன் ஊத ஊத பெருசாகிக் கொண்டே இருக்கும்.
And Paul was, God was afraid, this fellow will burst now with pride.
இப்பொழுது பெருமையினாலே இந்த பலூன் உடைய போகிறது.
So he lets out the air.
ஆகவே அந்த காற்றை அவர் உள்ளே குற்றி காத்தை வெளியே போகிறார்.
Balloon comes down to the earth.
இப்பொழுது இந்த பலூன் ஆனது கீழே இறங்கி பூமிக்கு வந்துவிட்டது.
So sometimes we are also in that danger.
சில சமயத்தில் நாமும் இந்த அபாயத்தில் இருக்கிறோம்.
Especially after God has blessed you in some way.
குறிப்பாக தேவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை ஆசீர்வதித்த பிறகு.
Maybe he gave you a good marriage.
ஒரு நல்ல திருமணத்தை கொடுத்திருக்கலாம்.
Good job.
நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம்.
Good jobs to your children.
அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுத்திருக்கலாம்.
Prospered you with money.
பண விஷயத்தில் உங்களை ஆசீர்வதித்திருக்கலாம்.
And maybe given you a ministry.
ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கலாம்.
Maybe you're an elder brother, your church is going well.
உங்களுடைய நீங்க மூத்த சகோதரா இருக்கலாம், உங்கள் சபை செம்மையா வளர்ந்து கொண்டிருக்கலாம்.
And your head is becoming bigger and bigger and bigger and bigger.
உங்களுடைய தலையானது உப்பி 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 பெரிதாகிக் கொண்டே போகிறது.
God says this fellow will burst now.
இப்பொழுது இந்த தலை வெடித்து விட போகிறது.
So he gives a little thorn.
ஆகவே சின்ன முள்ளை கொடுக்கிறார்.
You come down.
நீங்கள் கீழே வருகிறீர்கள்.
It's good for you, it's good for me.
உங்களுக்கும் அது நல்லது, எனக்கும் அது நல்லது.
It's good for the apostle Paul.
அப்போஸ்தலன் பவுலுக்கு அது நல்லதாக இருந்தது.
To keep us from becoming too proud.
நாம் அதிக பெருமை அடையாதபடிக்கு நம்மை காக்க முடியாது.
Because if we become proud, God will become our enemy.
என்னால பெருமை அடைந்து விட்டால் தேவன் நமக்கு சத்ருவாய் மாறி விடுவார்.
God says Paul is such a good man, I don't want to be his enemy.
பவுல் அவ்வளவு நல்ல மனிதனாக இருக்கிறார், அவருடைய சத்ருவாய் நான் மாறக்கூடாது என்று தேவன் சொல்றார்.
But if he becomes proud, I'll have to become his enemy.
ஆனால் பவுல் பெருமை அடைந்து விட்டால் நான் அவனுக்கு சத்ருவாய் தான் மாற வேண்டும்.
So he told, when Paul said, Lord, take away this thorn in Jesus name, take away this thorn.
இயேசுவின் நாமத்தினால இந்த முள்ளை எடுத்து போடும், இயேசுவின் நாமத்தினால முள்ளை எடுத்து போடும் என்று பவுல் ஜெபிக்கிறார்.
This is a messenger of Satan, verse 7.
ஏழாம் வசனத்தில் இது சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறானே.
Satan, I resist you in Jesus name.
சாத்தான், இயேசுவின் நாமத்தினால உன்னை எதிர்க்கிறேன்.
Nothing happens.
ஒன்றும் நடக்கவில்லை.
The thorn is there.
அங்கே முள் இருக்கத்தான் செய்கிறது.
That sickness is still there.
அந்த வியாதி அங்கே இருக்கத்தான் செய்கிறது.
In Paul's case, I believe it was a sickness.
பவுலுடைய விஷயத்திலே நான் நம்புகிறேன் அது ஒரு வியாதி.
He healed so many people, but he was sick himself.
அநேகரை சுகப்படுத்துகிறார், இவருக்கோ வியாதி.
It was to humble him.
அது அவரை தாழ்த்த முடியாக.
Lord, heal me.
ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும்.
Verse 8, nothing happens.
எட்டாம் வசனம், ஒன்றுமே நடைபெறவில்லை.
Lord says,
தேவன் சொல்கிறார்,
I'll give you my grace.
என் கிருபையை நான் உனக்கு தருகிறேன்.
That is better than healing.
அது குணமாக்குதலை காட்டிலும் இது பெரியது.
It can handle any thorn, it can solve any problem.
நீ எந்த முள்ளை வேண்டுமானாலும் கையாளலாம், எந்த பிரச்சனை வேண்டாலும் இந்த கிருபையால தீர்க்கலாம்.
Once he got that answer from God,
இந்த பதில் தேவனிடத்திலிருந்து கிடைத்த உடனே,
he says, I'm happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
Verse 10.
பத்தாம் வசனம்,
I don't care what happens now.
பத்தாம் வசனத்தில்,
I don't care what happens.
என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை.
Weakness,
பலவீனமோ,
இன்சல்ட்,
நிந்தையோ,
டிஸ்ட்ரெஸ்,
நெருக்கமோ,
பெர்சிக்யூஷன்,
துன்பமோ,
டிஃபிகல்டி,
இடுக்கண்களோ,
எனிதிங்,
எது வேண்டுமானாலும்
I am thankful.
நான் நன்றி உள்ளவனா இருக்கிறேன்.
Because when I am so weak with all these things.
இவைகளினாலே நான் பலவீனம் அடையும் பொழுது.
When these thorns make me weak.
இந்த முட்கள் எல்லாம் என்னை பலவீனப்படுத்தும் பொழுது.
God's grace will make me strong.
தேவனுடைய கிருபை என்னை பலமுள்ளவனாய் மாற்றும்.
So dear brothers and sisters.
அருமையான சகோதர சகோதரிகளே.
Remember this word.
இந்த வார்த்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
My grace is sufficient for you. Verse 9.
ஒன்பதாம் வசனம், என் கிருபை உனக்கு போதும்.
My power will manifest itself in your weakness.
உன்னுடைய பலவீனங்களிலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
There are many times when I've had to, in different parts of the world, sometimes I have to stand in a pulpit and preach when I'm physically weak.
Aneka samayangalile aneka naadugalile naan sharira pragaragam migavum belavinama irukkum bolu medile nindru naan prasangikka vendirukirathu.
Already spoken in 20 meetings.
Yerkanave 20 kootangalile pesi vittain.
And I say, Lord,
andavare,
I believe your power is enough.
உம்முடைய வல்லம் எனக்கு போதுமானது என்று நான் நம்புகிறேன்.
I can, your grace, your power is manifested in my weakness.
ஆண்டவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய பலன் என்னுடைய பலவீனத்திலே வெளிப்படுகிறது ஆண்டவரே.
So God allows the devil to attack us to make us strong.
ஆகவே நாம் வலிமையுள்ளவர்களாய் மாறும்படியாக சில சமயத்திலே சாத்தானை தாக்கும்படியாக தேவன் அனுமதிக்கிறார்.
So God didn't stop Satan from attacking Peter.
பேதுருவை தாக்கும்படியாக சாத்தானை தேவன் தடுத்து நிறுத்தவில்லை.
God did not stop Satan from attacking Paul.
பவுலை தாக்குவதிலிருந்தும் சாத்தானை தேவன் தடுத்து நிறுத்தவில்லை.
These are the two greatest apostles in the New Testament.
புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற மிகப்பெரிய இரண்டு அப்போஸ்தலர்கள்.
And even if you are a great apostle today, God will not stop Satan from attacking you.
நீங்கள் இன்றைக்கு ஒரு பெரிய அப்போஸ்தலராக இருந்தாலும் உங்களை தாக்குவதிலிருந்து சாத்தானை தடுத்து நிறுத்த மாட்டார் தேவன்.
But in that he will give you grace.
ஆனால் அதற்கூடாக தம்முடைய கிருபையை அவர் தருவார்.
So that you can be an overcomer.
நீங்கள் ஜெயாளியாய் மாற முடியும்.
So let us have that faith that every day of this year I'm going to be an overcomer.
ஆகவே இந்த வருஷத்திலே ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிக்கிறவனாக இருக்க போகிறேன்
என்று சொல்லி. I'm always going to humble myself.
எப்பொழுதே நான் என்னை தாழ்த்துவேன்.
I'm always going to get grace from God.
எப்பொழுதே தேவனிடத்தில் கிருபை பெற்றுக்கொள்வேன்.
Satan was defeated 2000 years ago.
2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான்.
He cannot come to me or my family or my property.
என்னுடைய எனக்குள்ளாகவோ என்னுடைய குடும்பத்துக்குள்ளாகவோ என்னுடைய சொத்துக்குள்ளாகவோ சாத்தான் வர முடியாது.
Without God's permission.
தேவனுடைய அனுமதி இன்றி.
And if God permits it,
தேவனுடைய அனுமதியினால்
to purify me.
அது என்னை சுத்திகரிக்க முடியாக
தான். It will make me a better person.
அது என்னை மேன்மையான ஒரு மனிதனாய் மாற்றும்.
By the end of this year I'll be a more spiritual person.
இந்த வருஷத்தின் முடிவிலே நான் ஒரு அதிக ஆவிக்குரிய மனிதனாய் இருப்பேன்.
So my brothers and sisters.
ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே.
Don't complain when people trouble you.
ஆகவே ஜனங்கள் உங்களை தொந்தரவுபடுத்தும் பொழுது குறை சொல்ல வேண்டாம்.
Don't complain when things go wrong.
காரியங்கள் தவறாய் நிகழும் பொழுது குறை சொல்ல வேண்டாம்.
Don't complain when you fail.
நீங்கள் வீழ்ச்சியடையும் பொழுது புகார் சொல்ல வேண்டாம்.
Even if you fail in an examination after studying hard.
நீங்கள் கஷ்டப்பட்டு படி அந்த பரீட்சையிலே நீங்கள் தேர்ச்சி அடையவில்லை என்றாலும்
say Lord I studied hard but I still failed.
ஆண்டவரே நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ஆனாலும் ஃபெயில் ஆகிவிட்டேன்.
But I believe you'll make something good out of this.
ஆனால் இதிலிருந்து ஆண்டவரே நீ நன்மையான ஒன்றை செய்வீர் என்று நம்புகிறேன்.
It's amazing what God can do.
தேவன் செய்வது வியப்பாக இருக்கிறது.
You lost your job perhaps.
ஒருவேளை உங்களுடைய வேலை போயிருக்கலாம். வேலை இழந்திருக்கலாம்.
Maybe because God wants to give you something else.
தேவன் வேறு ஏதோ ஒன்றை கொடுக்க முடியாது விரும்புகிறார்.
Never get discouraged.
ஒரு காலம் அதிரியப்பட வேண்டாம்.
Because God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
Whenever you get discouraged.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் அதிரியப்படுகிறீர்களோ சோர்வடைகிறீர்களோ.
Complaining.
நீங்கள் குறை சொல்வதற்கு பதிலாக.
Your spirit is saying.
உங்கள் ஆவி சொல்கிறது.
Satan is on the throne.
நீங்கள் குறை சொல்ல ஆரம்பித்த உடனே உங்கள் ஆவி என்ன சொல்கிறதுனால் சாத்தான் சிங்காசனத்தில் இருக்கிறான்.
Satan is ruling the world.
சாத்தான் உலகத்தை ஆளு கொண்டிருக்கிறான்.
I don't know where God is.
தேவன் எங்கே என்று எனக்கு தெரியவில்லை.
Whenever you complain, that's what you're saying.
எப்பொழுதெல்லாம் நீங்கள் புகார் சொல்கிறீர்களோ குறை சொல்கிறீர்களோ இதை தான் சொல்கிறீர்கள்.
But if you never complain,
நீங்கள் குறை சொல்லாவிட்டால்
even when so many things go wrong in your life,
உங்களுடைய குடும்பத்திலே பல உங்களுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் தவறாய் நடந்தாலும்
so many people harm you,
அநேக மக்கள் உங்களுக்கு தீமை செய்கிறார்கள்.
And you don't complain against anybody,
நீங்கள் யாருக்கும் விரோதமாகவும் புகார் சொல்லாவிட்டால்
what is your spirit saying? God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில்
When you give thanks for everything.
நீங்கள் எல்லாவற்றுக்கும் நன்றி செலுத்தும் பொழுது
God is on the throne.
தேவன் சிங்காசனத்தில் இருக்கிறார்.
I believe my father is running this universe.
என்னுடைய அப்பா தான் இந்த முழு அண்டசராசத்தை நடத்துகிறார்.
And he will solve every problem.
அவரால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியும்.
I will never be defeated.
ஒரு காலம் நான் தோற்கடிக்கப்பட மாட்டேன்.
I may suffer.
நான் பாடுபட்டால்
I may have pain.
எனக்கு வேதனை வரும்.
I may have thorns in my flesh.
என் மாம்சத்தில் முள்கள் இருக்கலாம்.
But I will be an overcomer.
நான் ஜெயாளியாக இருப்பேன்.
That is how the greatest men of God and women of God have come through till the end of their life.
இப்படி தான் மிகப்பெரிய தேவ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள்.
We praise the Lord for these things God the way God leads us.
தேவன் நம்மை வழிநடத்துகிற இந்த காரியங்களுக்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம்.
I believe he has wonderful things in store for us this year.
தேவன் நமக்கென்று இந்த வருஷத்தில் அருமையான காரியங்களை அவர் வைத்திருக்கிறார்.
He is silently planning for us in love.
அவர் அன்பிலே அமைதியாக நமக்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
So while our heads are bowed in prayer, we have heard so many wonderful things this 3 days.
நம்முடைய தலைகள் எல்லாம் ஜெபத்திலே வணங்கி இருக்கும் பொழுது இந்த 3 நாட்கள் நாம் பல அற்புதமான காரியங்களை வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம்.
First of all, thank the Lord for what he has spoken to you personally.
முதலாவதாக தனிப்பட்ட விதத்தில் தேவன் உங்களோடு கூட பேசியிருக்கிறாரே அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள்.
Sometimes you thank people even if they give you a cup of water.
உங்களுக்கு தண்ணீர் ஒரு டம்ளர் கொடுத்தாலும் கூட நீங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் அல்லவா?
How many more valuable things God has given you these 3 days?
அதே காட்டிலும் அதிக விலையேறப்பட்டதான எவ்வளவு காரியங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
Pray a simple prayer.
ஒரு எளிய ஜெபத்தை செய்யுங்கள்.
Silently.
அமைதியாக செய்யுங்கள்.
In your heart.
உங்கள் உள்ளத்திலே.
My father,
என்னுடைய அப்பாவே,
thank you for speaking to me.
என்னோடு கூட பேசினதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே.
Please fill me with your holy spirit.
உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் ஆண்டவரே.
Help me to be more Christ like.
கிறிஸ்துவை போல அதிகமாக என்னை மாற்ற
ஆண்டவரே. This year,
இந்த வருஷம்,
to be a better young man.
ஆண்டவரே, நல்ல வாலிபனாய் மாற.
Better young woman.
நல்ல வாலிப ஸ்திரீயாய் மாற.
Better husband.
நல்ல கணவனாய் மாற.
Better wife.
நல்ல மனைவியாய் இருக்க.
Better father.
நல்ல தகப்பனாய் இருக்க.
Better mother.
நல்ல தாயாக இருக்க.
Better brother in the church.
சபையில நல்ல சகோதரனா இருக்க,
better sister in the church,
சபையில நல்ல சகோதரியா இருக்க,
I want to be a blessing to many people this year,
ஆண்டவரே இந்த வருஷம் அநேகருக்கு நான் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும்,
fill me with the holy spirit,
பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்ப ஆண்டவரே,
please add all the other earthly things that I need also,
ஆண்டவரே எனக்கு தேவையான மற்ற பூமிக்குரிய காரியங்களும் எனக்கு கூட கொடுத்தருளும் ஆண்டவரே,
I believe you have heard me father,
பிதாவே என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன்,
you will do for me more than I have asked,
ஆண்டவரே நான் வேண்டிக் கொள்வதற்கும் கேட்கிறதற்கும் அதிகமாக நீ செய்வீர்
ஆண்டவரே, more than I even think,
ஆண்டவரே நான் நினைப்பதற்கும் அதிகமாக நீ செய்வீர் ஆண்டவரே,
thank you,
நன்றி ஆண்டவரே,
in Jesus name,
இயேசு நாமத்தில் பிதாவே,
ஆமென்,
ஆமென்.